بسم الله الرحمن الرحيم.
عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين أنبركم يا سهور الخليل இஸ்லாத்தில் தியாகமும் நாமும். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கே தியாகம் என்பதுதான் பொருள். யாரெல்லாம் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விளங்கிக் கொண்டதிலிருந்தே தியாகம் செய்வதற்கு தயாரானால்தான் அவன் முஸ்லீமாக வாழ முடியும். அதனாலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உரைகளிலும் அவர்கள் நிகழ்த்துகின்ற ஜும்மா உரையாயினும் பெருநாள் உரையின் போதிலும் இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லும் போது ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை முறையாக உண்மையாக அஞ்சி வாழுங்கள். நீங்கள் மரணம் அடைகிற போது முஸ்லீம்கள் அல்லாத வேறு நிலையில் மரணிக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வை முறையாக பயப்படுவதனால்தான் முஸ்லீமாக மரணம் அடைய முடியும். ஆகிய ஒரு முஸ்லீம் ஒருத்தர் முஸ்லீமாக உலகத்திலே வாழ்ந்து மரணம் அடைவதாக இருந்தால் தியாகம் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாம் தருகிறது. தாடி பெருசாக்குறாள் தீங்கு தாடல போயிடுது. அப்ப அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா தியாகத்தை பற்றி சொல்லும்போது, தியாகம் என்றால் என்ன, தியாகத்தை பற்றி பலரும் பல மாதிரி விளங்கி வச்சிருக்கிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய தியாகங்களை நாம் பட்டியலிட்டு பார்த்தால் எது ஆரம்பம், எது முக்கியம், எது சிறப்பு என்பதை எல்லாம் திருமறை குர்ஆன் வயசு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்கிற வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தி என்னும் சுபலனா, யாரெல்லாம் நம்முடைய விஷயத்தில் நான் மார்க்கமாக்கியிருக்கிற விஷயங்களில் என்னை அடைய வேண்டும் என்ற விஷயத்தில் யார் தியாகங்கள் செய்கிறார்களோ, முயற்சி மேற்கொள்கிறார்களோ, சிரமத்தை தாங்கிக் கொள்கிறார்களோ, அவளுக்கு நம்முடைய வழிகளை எல்லாம் திறந்து விட்டு விடுகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் நல்லோர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் எப்படி முடிக்கலாம்? சூரத்தில் அங்கபூத் என்ற 29 அத்தியாயம் கடைசி வசனம் இதுதான். யார் நம்மை அடைந்து கொள்வதற்காக என்னுடைய விஷயத்தில் யாரெல்லாம் முயற்சிகளால் தியாகங்கள் செய்கிறார்களோ அவளுக்கு நம்முடைய வழிகளை எல்லாம் திறந்து விட்டு விடுகிறோம், நம்முடைய வழியை சரியாக காட்டி விடுகிறோம். நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான் இந்த தியாகங்கள் புரிந்து வரக்கூடிய நன்மக்களோடு இருக்கிறேன் எல்லாம் முடிக்கிறான். அவ தியாகம் செய்கிறவர்கள் தான் நல்லவர்கள், அவ முஸ்லீம்கள் நல்லவர்கள், அந்த நல்லவர்களின் தியாகங்கள் ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் வலுத்துகிறார். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 40 வயதில் தான் திருமறை குர்ஆனை இறக்குகிறார். 40 வயது வரை அவர்கள் சாதாரண ஒரு மனிதராக மற்றைய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 40 வயதுக்கு பிறகுதான் இறைவன் யார், அவனுடைய அவனை எப்படி நம்ப வேண்டும், இறைவனை எப்படி நம்பினால் பயன் கிடைக்கும் என்ற அந்த ஈமானுடைய வாழ்க்கை அல்லாஹ் 40 வயசுல தான் சொல்லிக் கொடுக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை அவர்கள் யாருக்கெல்லாம் தெரிவித்தார்களோ, அப்படி தெரிவித்ததை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவளாம் முஸ்லீம்கள் ஆனார்கள். அதை யாரெல்லாம் மறுத்தார்களோ எதிர்த்தார்களோ அவளாம் காவிர்கள் ஆனார்கள். அவ முஸ்லீம்கள் காவிர்கள் என்பதற்கு இதுதான் அளவு. அல்லாஹுடைய தூதர் திருமறை குர்ஆன் எப்போதெல்லாம் இருக்கிறார் படி என்று எப்போது சொன்னானோ, அது இறைவனுடைய பெயரை சொல்லி படி என்று என்றைக்கு அவளுக்கு ஆணையிட்டானோ, அந்த ஆணை கிடங்கு படித்து அவர்கள் படித்ததை யாருக்கு சொன்னார்களோ, அப்படி சொல்லுவற்றை யாரெல்லாம் கேட்டு அதன்படி செயல்பட்டார்களோ அவர்கள் முஸ்லீம்கள். அல்லாஹ் படித்து கொடுத்த பாடத்தை படி என்று சொன்ன போது எதிர்த்தவர்கள் அவர்கள் காபிர்கள். அவ அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் படித்து காட்டியதை ஏற்றுக்கொண்டு வந்தார்களே இந்த முஸ்லீம்கள். அந்த முஸ்லீம்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை 23 ஆண்டு கால வாழ்க்கை. 13 ஆண்டு காலம் மக்கா, 10 ஆண்டு காலம் மதீனா. மக்கத்து வாழ்க்கையும் மதீனத்து வாழ்க்கையும் தான் முஸ்லீம்களாகிய நமக்கு பாடம் படிப்பினை. அந்த வாழ்க்கையில் கிடைக்கிற தியாகங்கள் தான் உண்மையான முறையான இறைவனுடைய பரிசு பெறக்கூடிய தியாகங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தால், நாம் எல்லாம் வரலாறு அடிக்கடி படிக்கிறோம், எந்த விஷயத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான சிரமப்பட்டிருக்காங்க சொல்லுங்க அப்போ? எதற்காக மக்களால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார், எதிர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? சுருக்கம் சொல்றீங்க மார்க்கத்தான். அழைப்பு பணிக்காகத்தான். அல்லாஹ் ஒருவன், அவரைத்தான் வணங்க வேண்டும் என்ற இந்த வார்த்தையை சொல்வதற்காக மட்டும்தான் மிகப்பெரிய சிரமப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிறகு இதை ஏற்றுக்கொண்ட யாரையும் அவர்களிடத்திலே சென்று நீங்கள் இன்ன இன்ன காரியத்தெல்லாம் செயல்படுத்துங்கள் என்று சொன்ன போது எந்த மறுப்பும் இல்லை. அப்ப எதற்காக அதிகம் கஷ்டப்பட்டார்கள்? இறைவன் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவர் அல்லாத எவனையும் எதனையும் வணங்கக்கூடாது என்ற இந்த பிரச்சாரத்திற்காகத்தான் மிகப்பெரிய சிரமங்களை தாங்கியிருக்கிறார்கள். அப்ப தியாகங்கள்ல மிகப்பெரிய தியாகம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்ற கொள்கைக்காக மக்களை அழைத்து வருவது. இந்த அழைப்பு பணிக்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறதே இதுதான் தியாகங்கள்ல மிகப்பெரிய தியாகம். எனவே இன்றைக்கு முஸ்லீம்களாகி நாம இந்த தியாகத்தை மறந்ததுனால, திருமறை குர்ஆனை படிச்சு பார்த்தா அல்லாஹ் சொல்லும் ஃபலம்மா நஸூமா துக்கிரு, நாம் நம்மை நினைத்து வாழ்வதற்காக எதையெல்லாம் நினைவூட்டினோமோ அப்படி நினைவூட்டல்களை மக்கள் மறந்த போது, அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை மார்க்கமாக்கிறான், வணக்கமாக்கிறான், கட்டளை இடுகிறான், அதை ஒரு சமுதாயம் மறந்துட்டா அதுக்கு அல்லாஹ் சொல்ற பதில் தெரியுமா? ஃபத்ஹனாலையும் பரக்கா, ஃபத்ஹனாலை அப்வாப சமா, வானத்துடைய வாயில் எல்லாம் திறந்து விட்டு விடுகிறோம். அல்லாஹ் இன்னைக்கு சுபஹானல்லாஹ், இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைகிட்ட பேசுறோம், இங்க இருந்து கொண்டு அமெரிக்காவில் நடக்கிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் எல்லாம் திறந்துட்டான், எல்லாம் திறந்து மனிதன் எதையெல்லாம் செய்யலாம், எங்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் உலகத்தை சுத்தி வர்ற அளவுக்கு இன்றைக்கு மனிதனுக்கு அல்லாஹ் விசாலமாக்கிட்டான். எதனால? எதனால? அல்லாஹ் மறந்ததுனால. பாத்திரம் பறக்கத்து நினைக்கிறோம், எவ்வளவு பெரிய பறக்கத்து, எவ்வளவு பெரிய பாக்கியம், இருக்கிற இடத்திலிருந்தே எல்லாத்தையும் பாத்திரமே எனக்கு பெரிய ஞாபகத்து பாக்கி நினைச்சுட்டு இது அல்லாஹ் மறந்ததுனால வந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மறந்தவர்களுக்கெல்லாம் இப்படி அல்லாஹ் கொடுக்கறான். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்தா வலவ அன்னாகல் குரா இத்தக்கவ் ஆமரு வத்தக்கவ் அல்லாஹை நம்பி பயந்து நடந்தால் பரக்காத்தி மினசமாங்கிறான். அல்லாஹை பயந்து நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு அபிவிருத்தியான வாசல் திறந்து கொடுக்கிறார். பரக்கத்தோடு கூட இறை அருளோடு திறக்கக்கூடிய வாசல் எப்ப திறக்கும்? ஈமானும் அந்த ஈமானுக்கு ஏற்ப அச்சமும் வாழ்க்கை. அப்ப தாவாதான் தியாகங்கள் மிகப்பெரிய தியாகம். இந்த தாவாவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த சில குர்ஆன் படிச்சோம்டா, தாவாவை நீங்க செய்யுங்க அல்லாஹ் ரசூலுக்கு சொன்னான். அந்த ஆயத்து ஜும்மால குத்துவாலையும் சொன்னாங்க, பிறகு சொன்னாங்க. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற பணிதான் உலகத்தில் வந்த எல்லா தூதருடைய பணி. அதற்காகத்தான் மிகப்பெரிய சிரமங்களையும் தாங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் நபி பார்த்து நீங்க தொழுவுங்க நானும் தொழுகிறேன் சொல்லல, நீங்க நோன்புடிங்க நானும் பிடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லல. ஒரு விஷயத்தை சொல்லும்போது எப்படி சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ், நீங்க அல்லாஹ் பக்கம் என்ன பக்கம் அழைங்கன்னு சொல்றான். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது என்ன என்ன அர்த்தம்? அல்லாஹ் நமக்கு அழைக்கும் போது அழைப்பை ஏற்றுக்கிட்டு போனவங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். நான் எதை மாத்திரம் யோசிக்கிறீர்களோ, சொர்க்கம் கிடைக்கும். அப்ப இப்ப அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வும் சொல்றான், அல்லாஹு யதுஉ இலா தாரி ஸலாம், அல்லாஹ்வும் தாவா செய்யறான். அப்ப தாவா என்ற பணியை நீ செய், நான் செய்ய அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யதுஉ இலா தாரி ஸலாம், அல்லாஹ் சுகமான வீட்டிற்கு உங்களை அழைக்கிறான். சுகமான வீடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. சுகமான வீடு இருக்கிற ஒரே வீடு மட்டும்தான் சொர்க்கம் மட்டும்தான். வேற எங்க பார்த்தாலும் சுகத்துக்கு மாற்றமா தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு சுகம் இருந்தா ஒரு கேடு இருக்கும். ரெண்டு கலந்துதான் உலகத்தில் எல்லா இடத்துல எங்க எவ்வளவு பெரிய வீடாலும் இருக்கும். அப்ப அல்லாஹும் அழைக்கிறான். அப்ப அழைப்பு படிதான் தியாகங்கள்ல மிகப்பெரிய தியாகம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு முன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான், அத்துறை தூதர்களுக்கும் சில நண்பர்கள் சில தோழர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த தூதர்களோடு அவர்கள் எவற்றையெல்லாம் மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை கடைபிடித்தார்கள், அவர்கள் காட்டிய வழிப்பிரகாரம் பின்பற்றி வாழ்ந்தார்கள். அந்த காலம் பொற்காலம். எல்லா காலத்தையும் நபிமார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை கேட்டு செயல்படக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு இருந்தது. அதற்கு பிறகு ஒரு கூட்டம் உருவாகியது, எனக்கு பிறகு உருவாகும். அப்ப எல்லா நபிமார்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் உருவாச்சு. அப்படி உருவாகிற கூட்டங்கள் என்ன செய்வார்கள் என்றால், யகூலூன மாலா யஃபாலூன். நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, யகூலூன மாலா யஃபாலூன், அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர் இதை செய்யுங்கள் என்று ஏவப்படாத காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அவர் ரெண்டு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சமுதாயம் சீரழிந்து போவதற்கு கேடாகுவதற்கு அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதற்கு காரணமாக ரெண்டு விஷயம். ஒன்று, மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் நல்லவற்றை சொல்லக்கூடியவர்கள் செய்ய மாட்டார்கள். இன்னொரு கூட்டம், எது மார்க்கம் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அல்லாஹ்வே செய்வார்கள். இது மாதிரி காலகட்டத்தை அடைகிற போது இந்த நிலையை யாரெல்லாம் கண்ணுறுகிறார்களோ பார்க்கிறார்களோ தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களில் மல் ஜாஹதஹும் பியதிஹிஃபஹும் இன்னம், தன்னுடைய கரத்தை பயன்படுத்தி போராடுகிறவன் தியாகம் செய்கிறவன் தான் மூமின் என்றார்கள். நாவை பயன்படுத்தி போராடுகிறவன் மூமின் என்றார்கள். உள்ளத்தால் வெறுத்து போராட்டம் செய்கின்றவன், போராட்ட குணமுடையவன், தியாக குணமுடைய மூமின். முஸ்லீமாக இருந்தான், நாம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதாக இருந்தால் நம்மிடத்தில் இந்த தியாகம் போராட்ட குணம் இருந்தே தீர வேண்டும். இந்த மூன்று நிலைக்கு அப்பால், இந்த மூன்று நிலைக்கு பிறகு லைஸ வரா ஹப்பத்து ஹர்தலின் மினல் ஈமான். ஒருவன் மார்க்கமற்றவற்றை சொல்லவோ செய்யவோ செய்கிற போது, அது மார்க்கமற்றது என்று தெரிந்து கொள்கிற போது, அதை கண்டுகொள்கிற ஒரு மனிதன் நாவையால் தடுக்கவோ அல்லது கையினால் தடுக்கவோ உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்காமல் இந்த மூன்று நிலைக்கு அப்பால் என்ன நமக்கு என்ன என்று இருந்துவிட்டால் அவருடைய உள்ளத்தில் கடுகளவுக்கு கூட ஈமான் இல்லை என்றார்கள். அவ தியாகம் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் தியாகம், தியாகம் என்றால் இஸ்லாம். அவ முஸ்லீம்களாகி நாம தியாக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிற போது நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால வானத்துடைய அருள்மிக்க வாயிலை திறந்து விட்டு விடுகிறான். இன்னும் சொல்றான், வேதக்காரர்கள் அல்லாஹ் அஞ்சிய நம்பி பயந்து ஒழுங்காக வாழ்ந்தால் அவர் வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் அவர் நல்ல உண்பார்கள், சுகமாக உண்பாகிறார்கள். அப்ப உண்ணக்கூடிய உணவு, நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு அபிவிருத்தியான உணவாக இருக்க வேண்டுமானால் இறை நம்பிக்கை ரேச்சந்தான். அப்ப தாவாதான் முக்கியமான ஒன்று. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தியாகங்கள்ல, போராட்டங்கள்ல மிக முக்கியமாக முதல் இறுதி, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டத்தை இறுதி கட்டம் வரையில ஏகத்துவத்தினுடைய அழைப்பிற்காக செய்த போராட்டங்கள் தான் தியாகம். அப்ப இந்த வகையில நாம் ஒவ்வொரு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தயார்படுத்தும் போது நாம் இந்த தாவா ஆரம்ப காலங்களில் அடிக்கடி சொல்லிட்டே இருந்துக்கிறோம். இறைவன் பக்கம் அழைப்பு விடுகின்ற போது அழைப்பவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி, முதலாவது நாம் நம்முடைய உறவினர்களில் நமக்கு மிக வேண்டிய நெருக்கமானவர்களிடத்தில் இந்த அழைப்பு பணி செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இதை முதல்ல செய்தான். நம்முடைய சகோதரர்கள் பலர் அழைப்பு பணி செய்ய வேண்டிய ஆசைப்படுகிறார்கள், செய்கிறார்கள். நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி தன்னுடைய பொருளை கூட ஒதுக்கி செய்கிறார்கள், நல்லபடி. ஆனால் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன? இந்த இறைப்பணியை, அழைப்பு பணியை செய்கிற போதெல்லாம் அந்த அஷீரத்தக்கல் அக்ரமீன் அல்லாஹ் சொன்னான், ஆரம்பமாக உங்களுடைய உறவுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். ஏண்டா, அழைப்பு பணி செய்யும் போதுதாங்க தியாகம் செய்யணுங்கிற மனப்பான்மை வரும். கண்டாய் செய்து ஆகணும். அழைப்பு பணி ஈடுபடாத யாருக்கும் தியாகத்தை பத்தி தெரியாது. நம்ம எல்லாரும் இந்த நாட்டில் பார்த்தோம், நீங்க எல்லாம் தியானம் செய்றீங்க. தியாகம் செய்யாத யாருமே இல்லை. அதனால அடிக்கடி சொல்லுவோம், எந்த ஆளும் கவியில புகழ்ந்தாலே நான் காது கேட்டதே இல்லை. திட்டிக்கிட்டே தான் போவாங்க. நாய் வந்துச்சு, பேய் வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. என்ன காரணம்? அது கஷ்டம். அப்ப நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற இது தியாகம் தான். அப்ப துன்யாவிற்காக தியாகம் செய்கிற போதுதான் துன்யாவை நம்ம அதிகமா தேடிக்கொள்றோம். உலகத்திலே வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் தீனுக்காக நாம் தியாகம் செய்தால், இந்த தீனை பற்றி ஹதீஸ்களை பார்க்கவே இது ஒரு நிழல் போல. துன்யாவை ஒரு நிழல் தர சொல்லி காட்டினா, நிழலை யாரா தேடி பிடிக்க முடியுமாங்க? நிழலை போய் நிழல் நம்ம நிழல் நம்ம நடந்து வரது, நிழல் எங்க பின்னால வரும். நிழலை பிடிக்கப்படும் ஓட என்ன ஆகும்? நிழல் எப்படியாவது பிடிச்சிருவேன் என்று ஓட ஆரம்பித்தால் பிடிக்கவும் முடியாது. ஓடி ஓடி கசை செய்வான், செத்து போயிடுவான். கடுமையா ஒன்ன கடைசி என்ன ஆகும்? மூச்சு முட்டு செத்துவான். அவன் நிழலை தேடி ஓடி பிடிக்க முடியாது என்பது எல்லாரும் அறிந்த விஷயம். ஆனால் நான் ஓட ஆரம்பித்தால் நிழல் பின்னாலே ஓடி வரும். நம்ம எங்க போய் நிக்கிறோம்? அப்படின்னு நின்று துன்யா அதுதான். இந்த துன்யாவுக்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள் நீங்கள் செய்தாலும், நாம் செய்தாலும் நிச்சயமாக இதை அடையவே முடியாது. சாவுற போது மனதில் ஏதோ குறையோட தான் சாவோம். எழுப்பாம பாருங்க, சூறு ஊதி அப்ப எழுச்சு பார்த்தா வேடிக்கையா இருக்கும். என்னென்ன நீயத்தில் செத்தாங்களோ அப்படி ஓடி சொல்லிட்டு எழுச்சிப்பான். என் வீடு, என் வீடுன்னே கொஞ்சம் எழுச்சிப்பாங்க. என் காடு, காடு, நாடு, மறை, மக்கள் சொல்லிட்டு அந்த நீயத்திலே இருந்திருப்பான். ஆனா தீனுள்ள தீனோட வாழ்ந்திருந்தா கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று போயிருந்தால் அவனுக்கு இன்மையிலும் மறுமையில் வெற்றிகரமான வாழ்க்கை. அதனால எல்லாரும் தியாகத்துக்கு செய்யத்துக்கு தயாராகணும். அந்த தியாகம் முதல் முதலாக நம்முடைய உறவினர்கள் இருந்து ஆரம்பிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கின உடனேயே அவர்கள் தன்னுடைய சொந்த பந்த மக்களை எல்லாம் வைத்து அழைத்தார்கள். அழைத்துக் கொண்டு அவர்கள் செய்த உபதேசம் என்ன? முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இப்படி நம்ம எல்லாரும் பழகணும். ஒருவேளை நம்ம தகுதி இல்லாட்டா கூட தகுதி உள்ள மாத்திருங்க, நிறைய முயற்சி செய்து மாத்திக்கணும். அந்த அழைப்பணி செய்யறதுக்கு முன்னால் கேட்கிறாங்க, நான் உங்களோடு இதுவரை எப்படி நடந்திருக்கிறேன், நீங்க நடந்து நடந்திருக்கிறீங்க. நான் உங்களை எல்லாம் அழிப்பதற்காக எதிர்ப்பதற்காக உங்களுக்கு பின்னில் இருந்து எதிரிகள் உங்களை தாக்கவர் என்று சொன்னா நம்புவீங்க மாட்டீங்களா? நம்புவோம். ஏன் நம்புவோம்? நீங்க இதுவரைக்கும் என்ன சொன்னதில்லை? பொய் சொன்னதில்லை. நம்ம நிறைய பேர் பூஜை பார்த்து நம்ம சொல்லும்போது ஆமா உன தெரியாண்டுவோம். அதுக்காக முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் வேற ஏதாவது நல்ல செய்தா சொல்லிடுங்க. இல்ல சொந்தக்காரங்க கூட பேச ஆரம்பிக்கும் போது நல்ல இதா செய்திருந்தா அதை சொல்லுங்க. ஏன்னா நான் ஏதாவது பொய் சொல்ற ஆமா நீ பூஜை தரப்ப சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒன்று சொல்ல முடியாது. அதனால என்ன செய்ய, நல்ல செய்தி நம்ம செய்ய நல்ல சொல்லிடுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. ஏண்டா நுபுவத்து வரைக்கும், தன்னை நபி என்று சொன்ன வரைக்கும், சொல்வது வரைக்கும், அதுக்கு முந்தைய எல்லாம் மக்கள் சாதிக்குன்னு கூப்பிட்டாங்க. அமீன் சாதிக்கு நடந்து போனா அமீன் போகிறார், சாதிக்கு போகிறார், அவர் உண்மையாளர் போகிறார், நம்பிக்கைக்குரிய போகிறார் என்றுதான் மக்களால் பாராட்டு பெற்றவர்கள் தான் அவர்கள். அதனால தைரியம் சொன்னாங்க. யோசிச்சு சொல்லாம என்ன, நம்மள்ட பல குறை இருக்கும் எல்லாத்தையும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம இருந்தாலும் நாம சில நல்ல செய்திருப்போம். அதை என்ன செய்ய சொல்லி அழைப்பணி செய்யுங்க. அழைப்பு நம்முடைய உறவினர்கள் கட்டாயம் செய்யுங்க. இன்றைக்கு இந்த விஷயத்தில் நாம ரொம்ப பிற்போக்கு தாய்களா இருக்க, அழைப்பு பணி செய்யக்கூடிய வாழ்க்கையை ஈடுபட்டு கூட கூட அதிகமான மக்கள் இதை கவனம் செலுத்துறதில்லை. தன்னுடைய வீட்டை பற்றி, உறவினர்களை பற்றி கவனம் செலுத்துறதில்லை. இஸ்லாம் மிக முக்கியமாய் சொல்லி காட்டு. சொல்லு அவங்க அழைச்சு எந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டு பேரையா குடும்பத்து பேரையெல்லாம் சொல்லி அழைச்சாங்க. அழைத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம எல்லாம் நோக்கி ஒரு நாள் மறுமையாண்டு ஒரு நாள் மறுநாள் வர இருக்கிறது. அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் செய்திருக்கிற நல்லவர்கள் தான், நல்லறங்கள் தான் உங்களை அல்லாஹ்விடத்தில் வெற்றிகரமான வாழ்க்கையை தரும். ஆகிய அங்கு என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்து உதவி செய்ய முடியாது. ஆனா உலகத்துல சொந்த பந்தம் என்ற முறையில உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்க வைக்க முடியுமே தவிர மறுமையுடைய வாழ்க்கை நான் எதுவும் செய்யும், நீங்களாக பாதுகாக்கணும் சொன்னாங்க. முதல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆரம்பிச்சு என்ன வந்துச்சு, நமக்கு எல்லாம் வரலாறு படிச்சிருக்கிறோம் பாருங்க. தியாகம் எப்ப வரும் பாருங்க. இந்த விஷயத்தை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்ற பெயர் இல்லாம சாதாரண ஒரு வீட்டில் பிறக்கிற குழந்தையை போல பிறந்த உடனே ஆண் மகன் பிறந்த அந்த காலத்தில் ஆண் குழந்தை பிறந்த பெரிய மக்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அது ஒரு பெரிய விழா மாதிரி கொண்டாடுவாங்க. பெண் குழந்தை பிறந்தா பெரிய ஈரமாக கருதி சபையில் வரவே மாட்டான், சொல்லவும் மாட்டான். அப்ப ஆண் குழந்தை பிறந்தால் எந்த அளவுக்கு செய்தாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது அவங்க தகப்பனார் இல்ல, அப்துல்லா இல்ல. அப்படி இல்லாது விட்டாலும் கூட அவருடைய தகப்பனாரோடு பிறந்த அபு லஹப் விருந்து நடத்தினான், ஒரு பெரிய விருந்து வச்சான். எதுக்காக? முஹம்மதுங்கிற ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டான். அது மட்டுமல்ல, அந்த விருந்து வைத்து அவனுடைய ஒரு அடிமை பண்ணி உரிமையும் விட்டான். இப்படி எல்லாம் செய்தவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பிரச்சாரம் சொன்ன உடனே, அப்ப முஹம்மதுங்கிற பேர் இருக்கும்போது எவ்வளவு அன்பா இருக்கலாம் பாருங்க. அவங்க அன்பா இருக்கலாம், பாசமா இருக்கலாம். அவரும் சேர்ந்து வந்து கொண்டுதான் இந்த கூட்டத்தோடு நிக்கிறான். நின்று கொண்டிருக்கிறவர் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மறுமையை பற்றி சொல்றாங்க, தன்னை பற்றி அல்லாஹ் பற்றி சொல்றாங்க. சொன்ன உடனே சபை எல்லாம் அமைதியா இருக்கு. என்ன சில நேரங்களை பாருங்க, ஒரு சில செய்தி சொல்லும் போது அந்த சொல்ற செய்தி விளங்காட்டா கூட அல்ல தவறுனு பட்டா கூட சில பேருக்கு இது எப்படி சொல்றது, யார் சொல்றது, பூனைக்கு மணிக்கிட்டுறது யாருன்னு கேட்பாங்க பாருங்க. அப்படி நிற்பாங்க, அமைதியா இருக்காங்க. உடனே அந்த இவன் அபூ லஹப் என்ன செய்யறான், ரெண்டு கை நிறைய மண் அழுனான். யாரு? மீலாது விழா நடத்தா பாருங்க. மீலாது விழா, மீலாது விழா நடத்திய அபூ லஹப் முத முதல்ல மீலாது விழா யாரு தான், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அவங்க குழந்தை பிறந்த வளர்ந்து வளர்ந்த காலத்துல. அப்ப சுன்னத்து அபூ லஹப் தான் இது மீலாது விழா. சுன்னத்து நபி இல்ல, இது சுன்னத்து அபீ லஹப். அபூ லஹபுடைய சுன்னத்து மீலாது விழா. அவனாவது பரவாயில்ல, அடிக்கடி சொல்லுவா, அவனாவது பரவாயில்ல, அவங்க ஆசிரியர் சோறுபட்டான், நம்மால் நம்மள்ட்ட வசூல் பண்ணி திரும்ப சோறாக்கலாம். பைத்தியா இருந்துங்க, நம்மள்ட்ட காசு வாங்கி சோறாக்கி திரும்ப வண்டி கொடுத்துறான். ஏதோ ஒரு லாபம் இருக்கும் அவனுக்கு, இப்படி செய்யலாம். ஆனா அபூ லஹப் தான் காசு செலவழிச்சு சோறாக்கி ஏழைகள் கொடுத்தான், அடிமை உரிமை விட்டான். அப்படிப்பட்ட அபூ லஹப் என்ன செய்யறான், ரெண்டு கை நிறைய மண் அள்ளி வச்சுக்கிட்டு நாசமா போவ பாருங்க. யாருக்காக விழா கொண்டாடனோ அவர் தம்பி மகன்கிறதுக்காக விழா கொண்டாடி மரியாதையாக சந்தோஷப்பட்டவன். இந்த செய்தியை சொன்னவுடன் ரெண்டு கை நிறைய மண் அள்ளி வைத்து தப்பல் லக் மண் அள்ளி எழுதான், நாசமா போவ. அது ஜமாத்தனாகாதா, இதுக்காகவா எங்களை எல்லாம் வீட்டுல இருக்க சேர்த்து வச்ச என்று இப்படி திட்டான் பாருங்க. இப்படி முதல் முதல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு கௌரவமான ஆளு, ஒரு கண்ணியமான ஆளு, அவரை நாசமா படுத்துட்டு எப்படி இருக்கும், இதுக்காக திட்டம் பாருங்க. அப்ப இந்த அழைப்பு பணியில ஈடுபட்டீங்கன்னு சொன்னா லீவ்ல போறவங்க செய்து பாருங்க. ரெண்டு மாசம் கூட லீவ்ல போறீங்க இல்ல, ஒரு மாசம் லீவ் இல்ல, இதை செய்து பாருங்க. ஆனா வீட்டுல முதல்ல சொல்லுவாங்க, தயவு செய்து ஒன்னும் பேசிடாத, லீவு அமைதியு அமைதியா போயிடு. என்ன சொல்லுவாங்க, எந்த அப்பதான் கஷ்டம் தெரியும். அப்ப தியாகம் எங்க இருக்கு பாத்தீங்களா, வேற எல்லாம் தர்மம் செய்யுங்க, சக்காத்து எவ்வளவு கொடுங்க, ஒண்ணுமே கஷ்டம் இருக்காது, கவலைப்பட மாட்டீங்க. தொழுக வாங்க கூப்பிட்டு பாருங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இந்த தௌஹீத் என்ற பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு சமயம் வெளிநாட்டுக்கு வர முடியாம போறா போயிடும், பிரச்சனை ஆகி போலீஸ் கேஸ் ஆயிடும். அப்பாருங்க தியாகம் எங்க செய்ய வேண்டி வருது, அழைப்பு படிக்கு தான். அப்ப அழைப்பு பணிக்கு செய்ய வேண்டிய தியாகம் அது ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக செய்யற பேர தியாகம் இருக்குது, அது முக்கியமான தியாகம். அப்ப இந்த பணியை ரசூல் ஆரம்பிச்ச உடனே அவங்க அவங்களுக்கு அவங்க 40 வயசுல கேட்காத வார்த்தை கேட்கறாங்க, நாசமா போவ, இதற்காக வேண்டிய எங்களை நீ அழைத்தா என்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோர்ந்து போய் உட்கார்ந்துடல, அட கண்ணியமாக இருந்து நம்ம நல்ல உண்மையாளர் பாராட்டிய நம்மை இப்படி எல்லாம் திட்டுகிறார்களே என்று அவர் கவலைப்படவே இல்லை, தொடர்ந்து பணி செய்தார்கள். சுபஹானல்லாஹ், அவங்க பணி செய்ய ஆரம்பித்து ஒரு கட்டத்துல அவர்கள் உடை அவருடைய தாடி எல்லாம் பார்த்த பழுது புழுதி படைந்து பார்ப்பதற்கு இட்டு போன ஆழ்மா இருக்கிறான். அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க, எல்லாருமே தந்தை அவர்களே நீங்கள் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு ஆளாகி விட்டீர்களே என்று சொன்னாங்க. பாத்திமாவே இது மட்டுமல்ல, இதுதான் வாழ்க்கையை தொடர்ந்தாங்க. கடைசியா ரசூல் சலாம் மூத்தா போற சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு காய்ச்சல் இருக்கிறாங்க, அப்பவும் சொன்னாங்க வா கர்பாக தகப்பனாருக்கு வந்த கஷ்டமே கைசி அப்பவும் அழுகிறாங்க. அப்ப ரசூல் சொன்னாங்க முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, இனி கஷ்டம் இல்லைன்றாங்க. நீ பாக்குற இந்த கஷ்டத்துல கஷ்டம் முடியுதுனாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அவருடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை தாவாவில தான், ஏகத்துவ பணி ஏகத்துவ பிரச்சாரம், அது ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக ஏற்படக்கூடிய தியாகங்களை நாம் எடுத்து பார்த்தால் எதிரோடு போராடி இஸ்லாத்திற்காக அந்த ஏகத்துவத்திற்காக மூத்தாறு வரைக்குள்ள எல்லா தியாகம் தியானம். ஆகிய அருமை சகோதரர்களே, இந்த தியாகத்தில் முதல் தியாகமாக நாம் எல்லாம் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம், முஸ்லிம்களாக நாம் நம்முடைய சொந்த பந்தத்தில் அழைத்து வைத்துக் கொண்டு ஒரு பணம் இதையா செய்யுங்க, இல்லை வெளியே சொன்னா தான் பிரச்சனை வரும். விருந்து கலைங்க, எத்தனை விருந்து கூட செய்றீங்க, நிறைய விருந்து கொடுக்குறீங்க, விருந்து கொடுப்பதற்கு முன்னால் இப்படி பிரச்சாரத்தை வைங்க. இந்த உலகத்தில் நாம் எல்லாம் விரும்பிய விரும்பாமலும் காலத்துக்கு கட்டாயம் மூத்தா போவோம். இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் சரியான முறையான நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய மறுமையை பற்றி மக்கள் ஏற்படுத்துங்க. அப்ப மறுமையில ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இழை வைப்பு இருக்க கூடாது. அவ சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போகலாம், கடுகு அளவு கூட ஒரு மனிதன் ஈமான் இருந்தால், சிறுக்கு இல்லாம ஈமான் மட்டும், சிறுக்கு இல்லாத ஈமான் கடுகு அளவுக்கு இருந்தால் அவங்க எங்க போவாங்க, சொர்க்கம் போவாங்க. அப்ப நம்முடைய உறவினர்களுக்கு இது போன்ற ஒரு வாழ்க்கை வர வேண்டியதற்காக நாம் முதல்ல அவங்களுக்கு செய்யணும். நபிமானுடைய வாழ்க்கை படித்து பாத்தீங்கன்னா அல்ல அந்திருந்து ஆரம்பிக்கிறான், எச்சரிக்கை செய்யலாம். அப்ப எச்சரிக்கை செய்ய வேண்டிய அளவிற்கு ஒரு நபி போய் இன்னொரு நபி வருகிற போது சிறுக்கு பரவியது. அப்ப இணை வைப்பு பாவம் என்பது தொடராக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சாரம் சரியாக செய்யப்படாத காலங்களில் எல்லாம் சிறுக்கு வியாபித்து விடும், சிறுக்கு நிறைந்து போயிடும். இந்த நாட்டில் அதிகம் தான் இருக்குது, இவங்க சிறுக்கு சிறுக்குனே காலத்தை ஓட்டிடுவாங்க என்று சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுதான் முக்கியம். ஏன்னா மற்ற எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம உலக சொர்க்கத்துக்கு போயிடலாம், ஆனா சிறுக்கு இருந்துச்சு சொர்க்கமே போக முடியாது. அந்த சிறுக்கை ஒழித்து விட்டு நிறைய பேருக்கு தெரியல, இவங்க சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களை வழங்குவதற்கு, பயமற்ற வாழ்க்கை கிடைப்பதற்கு, நாம் உறுதியான காலத்தை பறிப்பதற்கு அல்லாம் சொல்றாங்க. நம்பிவாழக்கூடியவர்களுக்கு இந்த பூமியில் நான் அதிகாரத்தை ஆட்சியை வழங்குவேன், அவர்கள் பயத்தோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை மாற்றி பயமற்ற வாழ்க்கையை நான் கொடுப்பேன், அவர்களுக்கு இந்த உலகத்தில் அந்த ஆட்சியை கொடுக்கிற போது அந்த மார்க்க விஷயத்திலும் உலக விஷயத்தில் உறுதியாக அதில் அழுத்தம் திருத்தம் இருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுப்பான். மூணு அம்சத்தில் சொல்றான், ஆட்சி அதிகாரம், அதுல நிலையாக இருப்பது, பயமற்று இருப்பது, முக்கிய இந்த மூணும். ஆட்சியத்தை வச்சுட்டு ஜாவரம் எதிர்ப்பு இருக்கிறான், ஆட்சி அதிகாரம் வைத்து நம்ம நாட்டில் பாருங்க பெரிய பதவியில் இருக்க செய்ய முடியாது, சாதாரண நடந்து போக முடியாது. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன் நினைச்சிருந்து வெளியே போக முடியாது. அப்ப இது என்ன வாழ்க்கையா? நீ ஒரு பெரிய அதிகா பெரிய இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி என்ன பிரயோஜனம், நாட்டுக்கு பிரதமர் என்ன பிரயோஜனம்? அவன் வெளியே போறதா இருந்தா மிகப்பெரிய பாதுகாப்பு தேவைப்படுது. அப்ப அதெல்லாம் பாக்கி என்பது, அதெல்லாம் ஆட்சி என்பது, ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கணும்? கிடைத்த ஆட்சியாளர் பயமற்றிருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆட்சி தாங்களே, வாருங்கள் வாருங்கள் வரவேற்றாங்க, சர்வசாதாரணம் போவாங்க வருவாங்க, எந்த பாதுகாப்பு வச்சுலாம் போகல. அப்ப ஆட்சியும் கிடைக்கணும், அதில் நிலைத்து இருக்க வேண்டும், பயமற்ற ஆள் கிடைக்கல. அல்லாஹ் சொல்ற சரித்திரம் தெரியுமா? யாபுதூனி லா இஸ்ருக பி ஷையான, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்னை வணங்குவார்கள் இணை வைக்காமல் வணங்குவார்கள், அவளுக்கு தான் வாக்கு கொடுக்கிறான். அப்ப இணை வைப்பு என்ற பாவம் அகற்றப்பட்டு அல்லாஹ் மட்டுமே வணங்கின அந்த வாழ்க்கை வந்துட்டா இதெல்லாம் நம்மளை தேடி வந்து நல்லா சொல்லலாம். அப்ப இதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன்னா அவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க மிகப்பெரிய படித்த பட்டதாரி அல்ல, அவர்கள் அல்லாஹ் படித்துக் கொடுத்த பாடம். அப்ப இறைவன் வானத்தை பூமியை அகில உலகத்தையும் படைத்தாள் என்ற இறைவன் படித்துக் கொடுத்த பாடம் என்ன? ஷிருக்கு ஒழிக்கப்பட வேண்டும், ஏகத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும். அப்ப ஷிருக்கு ஒழிக்கப்பட்டு ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டு விட்டால் அவர்களுக்கு கிடைக்கிற ஆட்சி தான், அதிகாரம் தான் சரியான முறையான நிறைவான ஆட்சி அல்ல சொல்றான். அப்ப இந்த பணியை நாம முக்கியத்துவம் எடுக்க வேண்டும், நம்முடைய வீடுகளில், நம்முடைய சொந்த பந்து முதல்ல சொல்லணும். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ரெண்டாம் சொல்றான் இப்படி ஃபஸ்தா பிமா தூமர். அப்ப அந்த நிலைக்கு பிறகுதான் இப்போது நீ உன்னிடத்தில் ஏவப்பட்ட விஷயங்களை பகிரங்கமாக சொல், ஆரியல் முஷிரிக்கின் இறை வைப்பாளை புறக்கணித்து நல்லா சொல்றான். அப்ப முதல் நிலை ஏகத்துவத்தை நம்ம சொந்த கால சொல்ற விளக்கம், இப்படி சொன்னா எல்லாம் எடுத்துக்குவாங்களா? எதுக்குதான் செய்வாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பாளர்களுக்கு, ஏகத்துவ தாவாவுடைய பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, ஏகத்துவம் சொல்லக்கூடியவங்களுக்கு சில பண்புகளை சொல்லி கொடுத்தாங்க. இத்தக்கில்லா ஹைஸ்மா குன்த், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹை பயந்து கொள். அப்ப எந்த நேரத்திலையும் நாம் அழைப்பு படி செய்கிறவர்கள் இந்த சிந்தனை உள்ளத்தில் பசுமையாக இருக்க வேண்டும். நான் அல்லாஹை பயந்து, நான் எங்கு எப்படி இருந்தாலும், தனித்திருந்தாலும், கூட்டத்தில் இருந்தாலும், தினமோ பகலோ எங்கிருந்தாலும், நான் அல்லாஹை பயந்து வாழ்ந்து உணர்வுறணும். இதுதான் தலையாய மூமினர் ஒரு ஏகத்துவாதி இருக்க வேண்டிய, ஒரு அல்லாஹ்வுடைய அழைப்பணியோடு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. இந்த சிந்தனை இருந்தா அவருடைய சொல்லிலும் செயலிலும் கேடுகள், அனாவசியமானவைகள், தவறுகள், பெருமைகள் இவெல்லாம் வராமல் போயிடும். அப்ப இதுல சொல்ல முதல்ல சொல்கிறாங்க. அடுத்து வாத்திபி செய்யத்தில் ஹசனா, நீ ஒரு தீமை செய்து விட்டால் அதற்கு பகரமாக ஒரு நன்மை செய்து விடு, அதை தீமையை அழித்துனாங்க. அடுத்து நீங்க காலிக்கு அழகான குணத்தை, நற்குணங்களை நீங்கள் பழகுங்கள், நல்ல குணங்களை. ஏண்டா குரானுடைய பார்வையில் இன்னொரு அதிகமா என்ன சல்லா சிலவர் சிறப்பாக சொல்லி கொடுத்த அம்சங்கள் இருக்குத, அதெல்லாம் தாய்கள். இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த தியாக சிந்தனை வரக்கூடியவங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பை சொல்லி கொடுத்தாங்க. சில்மன் கத்தாக்க, உன்னை வெறுக்கக்கூடிய மனதை நீ அரவணைத்து வாழ்ந்தாங்க. சுபஹானல்லாஹ், இன்னைக்கு ஏகத்துவவாதிகள்ட்ட இருக்கிற பகமை வேற ஆள்கிட்ட இல்ல. ஒரு காலத்துல ஷாபி ஹனபி தரீக்காவை பற்றி எல்லாம் பேசின பாருங்க, அவர்கள்ட்டலாம் இல்லாத பகமை வெறுப்புடன் ஏகத்துவாட்டி வந்துருச்சு. அப்ப என்னண்டா ஹதீஸ்களை சரியா புரியல, இந்த தியாக சிந்தனை இல்ல. தியாக சிந்தனை உள்ளவர்கள்ட்டதான் அல்லாஹுடைய அன்பும் அருளும் இறங்கும். அப்ப என்ன சொல்ற, சில்மன் கதானாங், உன்னை துண்டிப்பவனை வெறுப்பவனை நீ வேண்டாம் போ என்பவனை இல்லை உன் விடமாட்டில் வா என்று அரவணைங்கிறாங்க. வாஃபு அம்மன் தலமக்கணாங், உனக்கு அநியாயம் செய்தவனுக்கும் நீ உதவி செய்யினாங்க, அநியாயம் செய்ய மன்னித்து விடு. எவ்வளவு உயர்ந்த குணம், இந்த மாதிரி ஒரு தன்மையை போதிச்சு எந்த தலையை பார்க்கவே முடியாது. இஸ்லாம் தவிர எவரும் சொல்ல மாட்டான். வாஃபு அம்மன் நலமக்க, உனக்கு அநியாயம் செய்தவரை நீ மன்னித்து விடுகிறாங்க. அடுத்து ஆத்திமன் ஹரமக்க, அதோட ஒரு படி அதிகமா, உனக்கு தரம் இருக்கிறான அவனுக்கு குடு, உனக்கெல்லாம் தர முடியாதா போனா என்று யார் சொல்லுகிறானோ, நீ தரமாட்ட சொல்ல, உனக்கு ஒரு ஆள் தரமாட்டேன் சொல்லக்கூடாது, நீ கொடு இருந்தா கொடுங்கிறாங்க. இப்படிப்பட்ட பண்பு வந்துருச்சு சொன்னா சுபகாரம் எடுத்து பாருங்க, வரலாறு படிச்சு பாருங்க, நம்ம படிக்கிற அடிக்க கேட்கிறோம். இஸ்லாமிய வரலாறு எவ்வளவு அழகான பாடம் பாருங்க. ஒரு 13 வருஷமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பட்ட தொல்லைகளும் கஷ்டங்களும் தாங்க முடியாத தொல்லைகள், அந்த கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய சுகம் தேடி வந்து பாருங்க. கொடுமையிலே கிடக்கிறவங்களுக்கு தான் அந்த கொடுமை விட்டு வெளியே வரும்போது அரவணைக்கு கை தேவைப்படும். அப்ப அரவணைக்கு பார்த்தவங்க மிகப்பெரிய ஆனந்தம் ஏற்படும். மக்காவிலிருந்து எப்போது மதினாவை காடு வச்சாங்களோ, மக்களுடைய வாழ்க்கை என்னது? இலைகளை தின்னு, இலைகளை தின்னு வாயில் எடுத்துடையது, அந்த மாதிரி வாழ்க்கை. ஊர் விளக்கு பேச மாட்டான், பகிரங்கமாக காபத்துல நின்று கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வை கட்டு வணங்குவதற்காகவே கட்டப்பட்ட முதல் இடம் புனிதமான இடம். அப்படிப்பட்ட காபத்துல்லாவில் அல்லாஹ்தான் வணக்கத்திற்கு என்று சத்தமாக சொல்ல முடியாது. சொன்னா என்ன நடக்கும்? உடனே அடி உத. அப்ப இப்படி எல்லாம் சிறப்பப்பட்டவர்களுக்கு மக்காவினுக்கு மதினா காடுத்துதான் காடு வச்ச உடனே சுபஹான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய வரவேற்பு. வாருங்கள் வாருங்கள் அரவணைத்து வீடு வேண்டுமா, விவசாயம் வேண்டுமா, வியாபாரம் வேண்டுமா? ஏன் நீங்கள் விருப்பப்பட்ட அவருடைய மனைவிகள் கூட விவகாரம் செய்து கொண்டு மனம் முடித்திருக்கிறோம் என்று அரவணைக்கிற கை அங்கு பார்த்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய சிரமப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய உதவி தேடி வந்தா எதனால வந்துச்சு? சிறுக்க ஒழிச்சதுனாலதான். சிறுக்க ஒழிச்சு அந்த சிறுக்கை எதிர்த்து போராடுகிற போராட்டக்குள் நம்ம வருமானால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களிக்கிறான், அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக ஏகத்துவத்திற்காக யாரெல்லாம் அநீதி வைக்கப்பட்ட பிறகு ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் அழகான வாழ்க்கை நிச்சயமாக கொடுப்பதெல்லாம் சொன்னான். அல்லாஹ் கொடுக்கவும் செய்தான். 13 ஆண்டுகள் பட்ட கஷ்டத்திற்கு பிறகு சுகமுகமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான். ஆட்சி அதிகாரம் தொடர்ந்து வந்தது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தொடராக இந்த ஏகத்துவ பிரச்சனை ஈடுபட்டார்கள். மக்களை ஈடுபட சொன்னாங்க. சஹாபாக்களையும் அதிகமாக அவர்கள் ஈடுபட செய்தான் இந்த பிரச்சாரத்துக்காகத்தான். எனவே அருமை சகோதரர்களே, நாம் தியாகம் தியாகம் என்கிற போது வாழெடுத்து போர் புரியவன் என்று அந்த தியாகம் நினைக்கொள்ள கூடாது. அதெல்லாம் பிறகு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு காலத்து சஹாபாக்களை கைவிருத்து என்ன செய்தாங்க, கைவிருத்ததற்காக அனுப்பும் போது அதற்கு தளபதியாக தலைவராக அலி இல்லாத நியமனம் பண்ணி அனுப்புறாங்க. அலியே நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. போகும்போது என்ன சொல்லி அனுப்புறாங்க, கேட்கற என்ன செய்ய போறீங்கன்னு. அவர்கள் எங்களை போல இருக்குன்னு ஆசைப்படுறோம். அவங்க பாருங்க ஆசை அவங்களுக்கு. அப்ப ரசூல் என்ன சொல்லி அனுப்புறாங்க, உங்கள் மூலமாக நீங்கள் அங்கே சென்று ஒரே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வந்து விட்டால் அதுதான் நீங்க பிறரை பார்க்க பெரும்பாக்கிடாங்க. வெட்டி வீழ்த்த சொல்லல. யுத்தத்தோடு எப்படி சொல்லி அனுப்பணும், வீரத்தோடு சென்று வா, வெட்டி வீழ்த்தி வெற்றியோடு திரும்பி, அப்படி சொல்லி அனுப்பல. உன் மூலமாக அல்லாஹ் ஒரே ஒரு மனிதனுக்கு சரியான வாழ்க்கையை காட்டி விட்டால் அதுதான் நீ உலகத்தில் பெற பெரிய பாக்கியடாங்க. அப்ப அந்த மக்கள் உள்ளத்துல பாக்கியம், கண்ணியம், உயர்வு, சிறப்பு எல்லாமே தாவாகத்தான் இருந்துச்சு. வெறும் தாவா மட்டும் இல்ல, இன்னைக்கு தாய்களா இருக்கு சொல்றது வெக்கமா இருக்கு. அந்த அளவுக்கு தாய்கள் ஒருவருக்கு ஒருவர் பயத்துக் கொள்வதும், சண்டை போட்டுக் கொள்வதும், கேவலமாக பேசுவதும், இதெல்லாம் இன்னைக்கு தாய்கள் இருக்கு. தாய் இல்ல, இப்படி ஒரு தாய் நிச்சயமா தாய் இல்ல. ஏன்னா தாய்கள் அழைப்பாளர் சொல்லக்கூடிய இருக்க வேண்டிய பண்பு அல்லாஹுடைய தூதர் காட்டிய பண்புகள் தான், அல்லாஹ் திருமலையில் கூறிய குணங்கள் தான். அந்த பண்பு இல்லாத ஒருத்தரை நாம் தாய் யார் சொன்னாலும் அல்லாஹுடைய தாய் இல்ல. அதனாலதான் சஹாபாக்கள் பயந்து பயந்து அல்லாஹ் தெரியுமா, யாரெல்லாம் உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கை கொடுத்திருக்கிற, நாளை மறுமையில என்ன கேவலமான வாழ்க்கை கொடுத்து விடாது யாரெல்லாம் பாதுகாப்பு தேடினாங்க. இதுதான் நல்லோடைய பண்பாக உலகத்து கண்ணியத்தில் அவங்க பெருசாக நினைச்சது இல்ல, பயந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டுறாங்க பாருங்க. சில முயற்சி விஷயம் சொல்ல போறேன். இந்த செய்தி நான் இதுவரைக்கும் படிச்சு பார்த்து கிதாபில் கிடைக்கல, வேற யாரும் சொல்லி கேட்ட. சமீபத்தில் ஒரு தாய் சவுதியில் ஒரு தாயா இருக்கிறார், என்ன இருக்கிற கேட்டு செய்திய அவர்கிட்ட கேட்டு எங்கேயே பார்த்து சொல்றாரு. நல்ல அருமையான செய்தி. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள் நிறைய பண்பு இருக்கு. இதனால இதுல நம்ம இந்த புதுசா ஒரு செலவு செய்திருக்கிறோம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தகப்பனார், யார் பெரிய தகப்பன்? சிறிய தகப்பன் சொல்லுவாங்க, பெரிய தகப்பன் ஹம்சா. அவன் கொண்டவன் யாரு? இந்த இல்லங்க, இந்த என்ன செய்தா அவனை குடல கடிச்சுண்டு அப்படிச்சான். மகிஷி மகிஷி தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தகப்பனார் கொன்ற மகிஷின்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா அலி இல்லாத சொல்றாங்க. இந்த செய்தி நீ ஆதார் கடை சொல்ல தெரியாது, எந்த கிட்ட தெரியல. ஒரு சகோதரி ஒரு தாய் நல்ல அழைப்பாடு சொன்னதுதான் இன்ஸ்டால் அவருடைய ஆதாரம் கேட்டு சொல்லுவாரு, இல்லைன்னா விட்டுருவா அப்படித்தானே. நல்ல செய்தி. என்ன செய்தான்னு சொன்னா அலிட்டு சொன்னாங்களா, அலியே நான் சொல்றேன் எழுதினாங்களாம். என்ன எழுதணும் அப்படி ஒரு ஆயத் சொன்னாங்களாம். என்ன ஆயத் சொன்னா, இல்லாமன் தாபவ ஆமன வாமில சாலிகன் உலாய்க்கு யுபத்தியுல்லா செய்யாத்தி ஹசனாத்தின் கானல்லா கஃபூர் ரஹீமா. அலியே நீங்க எழுதுங்க யாருக்கு, அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வா, ஆரோக்கியம் பெறுவா. யாருக்கு, யாருங்க, தன்னுடைய பெரிய தகப்பனாரை கொன்றவனுக்கு. நம்ம சொல்லுவோமா, அவன்லாம் இஸ்லாத்துல வராம இருக்க நல்லதுங்க. அயோக்கிய பையன் எவ்வளவு பெரிய துரோகம் செய்யிருக்கான் தெரியுமா, அவன்கிட்ட போய் சொல்றீங்க இதை நினைப்போம். அவ சஹாபாக்கோட என்ன இருந்துச்சு, ரசூலுல்லாஹி சொன்னாங்க எழுதுங்கிறாங்க, எழுது அவர்கள் அசலிம் தசலம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ ஆரோக்கியம், ஆரோக்கியம் நடத்தும், நடத்தும் ஆரோக்கியம் நடத்துங்க, சொர்க்கம் போகிறாங்க. அவர் தன்னுடைய பெரிய தகப்பனால கொன்னவன் எங்க போன ஆசைப்படுறாங்க, சுபஹானல்ல, யோசிச்சு பாருங்க. இதுதான் தாய், தாவோட நோக்கம் இதுதான். அப்ப மிகப்பெரிய பரம விரோதியும் கூட அந்த விரோதி எங்க போன ஆசைப்படுறாங்க, ரசூலுல்லாஹ் சொர்க்கம் போகணும். ஏன்னா சொர்க்கம்ங்கிறது நம்ம கையில், அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அல்லாஹ் அதுக்காகத்தான் மக்கள் அழைக்கிறான். அப்ப விரோதி, மிகப்பெரிய விரோதி ஆகணும்னு சொர்க்கம் ஆசைப்படுறாங்க, அடுத்து இருந்து தபால கொடுத்துடுறாங்க. அவன் வாங்கி பார்த்து என்ன செய்தானா, அந்த தபாலுக்கு பின்னாலே எழுதினானா, என்ன அர்த்தம் இருக்கு, அதாவது குற்றம் செய்தவங்களுடைய எல்லாம் பட்டியல் போட்டுட்டு அவனுக்கெல்லாம் தண்டை நல்லா எடுக்கிறது. ஆனா யாருக்கு இல்ல, யார் குற்றத்தை உணர்ந்து அதில் தெரிந்து கொள்கிறார்களோ. முதல் சில வருஷங்கள் ஆமன் முதல்ல வரும், இங்க ரெண்டாவது ஆமனவா, ஆமன அதை அல்லாஹ் அவன் நம்புகிறான், நம்பி அமில சாலிக நற்காரியங்களை செய்தால் முதல்ல இதோட தௌபா. அப்ப அவங்களுக்கு என்ன அல்லாஹ் விளங்க, என்ன விளங்கப்படுத்துறாங்க, நீ செய்த பெரிய குற்றம், அதுக்காக என்ன செய்யணும், தௌபா செய், தௌபா செய்து விட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிறகு நல்ல காரியங்களை செய், அப்படி செய்தால் ஃபவுலாயிக யுபத்திலுல்லா செய்யாது ஹசனாத், இவருடைய தீமையெல்லாம் அல்ல அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறான். அப்ப ஏற்கனவே செய்ய தீமை எப்படி ஆயிடுது, நன்மை ஆயிடுது. அப்ப மிகப்பெரிய தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்டு அல்லாஹை நம்பி நல்ல காரியம் செய்ய ஆரம்பித்தால் தீமைகள் அழியது மட்டுமல்ல, அது எப்படி மாத்துற, அல்லாஹ் நன்மையாக மாத்துகிறான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இது எழுதி கொடுத்த உடனே அவன் பின்னால எழுதி அனுப்புறாரா வாசி, இதுல ஈமான் கொள்ளணும், தௌபா செய்யணும், நல்ல வேலை செய்யணும், அதுக்கு பிறகுதான் நன்மையாகும், எனக்கு வேண்டாம். அதை பார்த்த உடனே எல்லாரும் கோபம், என்ன இப்படி எழுதி அனுப்பியிருக்கிறான், சொல்லதான் ஒண்ணும் சொல்லல, திரும்ப ரெண்டாவது தபால் தாங்களாம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அஷ்ரக பிஹி யக்ஃபிரு தூனதாலிக லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் இணை வைக்கப்படுகிற பாவத்தை மன்னிக்க மாட்டான், வேறு எல்லா பாவத்தையும் நாளைக்கு மன்னிப்பான். கொடுத்த அப்படின்னு யோசிக்க, என்னங்க முதல்ல கொடுத்து விட்டோம், திரும்ப எழுதுமா, இல்ல கொடு, போய் கொடுக்கறாங்க. அதை பார்த்த உடனே அவ சிறுக்கு அல்லாத பாவம் செய்தாலும் அல்ல விரும்பினா தானே மன்னிப்பான், அப்ப விரும்பிகளுக்கு மன்னிப்பு சொல்ல, அப்ப எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் வரலன்னு. சஹாபாக்கள்கிட்டையும் அல்லாவுடைய அல்லாவுடைய தூண்டு இருந்த இன்னொரு பண்பு என்னண்டா, அவங்க தாய்களாக மட்டும் இருக்கல, வெறும் அழைப்பு பண்ணி பண்ணி, இன்னைக்கு அழைப்பு பண்ணி செய்யக்கூடிய எத்தனை பேர், சுபஹானல்லாஹ் சொல்லவே எனக்கு வெக்கமா கூட இருக்கு சில நேரங்கள்ல. ஒரு ஒரு அதாவது தாய்கள்கிட்ட எங்க வித்திரெல்லாம் தூட்டு படுங்கண்ணா, தாஜத்துலாம் தொழுமணி ஒரு நல்ல உதவி சொன்னா, நாங்க வித்திரே தொழுது இல்லை, அது கேள்விப்பட்டது இல்லையா, சுபஹானல்லாஹ். அப்ப எப்படிங்க அல்ல இவங்களாம் தாய்களா ஆக முடியும், அப்ப எந்த அளவுக்கு நம்ம சொல்றது செய்யாத சொல்லக்கூடிய தாய்கள் நிறைஞ்சு போயிட்டாங்க, இமானத்துகளை ஜீரோவா இருக்கிறாங்க. அவ சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நைட்ல பார்த்தா சன்னியாசி மாதிரி இருப்பாங்க, போர்க்களத்தில் பார்த்தா சிங்கம் மாதிரி இருப்பாங்க, சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு எதாவது வணங்குவாங்க பகல்ல, இதுதான் அவங்க பழக்கம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு தபாலுக்கு பிறகு இரவு நின்று வணங்குறாங்களா, தூங்கிட்டு போது ஒரு வசனம், குல்யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் தக்கலத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், பாவத்திலே மூழ்கி போட்ட அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசி ஆகிவிடாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான். இந்த ஆயத்தை ஓதுறாங்க, இந்த வசனம் இறங்குது, அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க மறுநாள். அப்ப ரெண்டு தடவை திருப்பி அனுப்பிட்டான், ஒரு பக்கம் மிகப்பெரிய விரோதி இருக்கிறாரு, விரோதியா இருந்தவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிதவரை கொன்றவர், அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய தபால்களை புறக்கணித்தவர், மூன்றாம் முறை எழுத இந்த ஆயத்தில் எழுதுறாங்க. இந்த ஆயத்தை பார்த்த உடனே மடிச்சு உடனே புறப்பட்டாரான் ஹைட், அப்ப என்ன பாவம் செய்ய என்ன செய்வான், மன்னிச்சிருவான். அப்ப பெரிய பாவம் செய்தவங்கலாம் மன்னிக்கலாம் சொல்லிட்டான், அதுல முதல்ல வந்தது தௌபா செய்யணும், நல்ல மச்சான் அவருக்கு இஷ்டம் இல்ல, இன்னும் எங்க நல்ல மச்சம் செய்யறது அப்படின்னு நினைச்சாரு. அவ சிறுக்கல்லாத பாவத்தை அல்லாஹ் விரும்பினா அல்லாஹ் விரும்பத நினைப்பான் விரும்பாட்டான்னு கேள்வி எழுது. இதுல ஒண்ணு இல்ல, அல்லாஹ் அப்படி பாவத்திலே மூழ்கி போயிட்டவர்களே, நீங்க அல்லாஹ் அவனை அல்லாஹ் மன்னிப்பான் சொன்ன உடனே செய்ய பாருங்க வந்துட்டார். அவன் எழுதி விட்டான்னு செய்யறா, அதை மடக்கிட்டு சுபஹான் அல்லாஹ் மதீனாவில் இருந்து மக்காவில் மதீனாவுக்கு வர்றார். சல்லல்லாஹு சபைக்கு வந்து ஈடுபடக்கூடியவங்கள்ட்ட இந்த மாதிரி பண்பு நடும். நம்மளாம் கிட்ட யார் வர்றதில்ல சுபஹானல்லாஹ், யாரையாவது நம்ம யாரையா குறை பேசிட்டா ஆத்திரமும் கோவம் அவன் நாசமா போன சொல்லுவோமே தவிர ஹிதாயத்து கொடுத்து துவா செய்ய மாட்டோம். அப்ப தாவாவில் இன்னொரு செய்ய சொன்னார், இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. நபிசல்லா என்ன செய்தாங்களா, அபூஜஹல் வீட்டுக்கு ஒரு நாள் அபூஜஹல் எப்படிப்பட்டவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீதியில போகும்போது ரசூலுல்லாஹ் அபல் ஹக்கம்னு கூப்பிடுவாங்களாம். அபூஜஹல் அர்த்தம் அபூஜஹல்னா மடத்தந்தையன் அர்த்தம். ஆனா அவன் பேர் முதல்ல எப்படி இருந்துச்சு, அபுல் ஹக்கம், நுண்ணறிவுடைய தந்தைன்னு அவன் ஞானமிக்கவனே இருந்துச்சு. ரசூல் அப்படிதான் கூப்பிடுவாங்க, அபல் ஹக்கம் அப்படிதான் கூப்பிடுவாங்களாம். அவன் என்ன செய்வான், எப்படி கபி அபி கப்சா மாட்டான், அபு கப்சா கேவலமா ஆடு மாடு மேய்க்கிற மோனே மாட்டுக்கு அப்படி கேள்வி பண்ணுவானா. அப்படி இருந்தா ரசூல் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் கடுமையான இருட்டான், இருட்டு நல்ல குளிர், அந்த நேரத்தில் எனக்கு பல தடவை அபுஜஹல் அபுஜஹல் போறாங்க, எதுக்குறான், அவன் திட்டுறான், அடிக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனால் சொல்லது அப்படி இருந்து கூட ஒரு தடவை அவங்க வீட்டு போறாங்களா, போய் வேணி யாபல் ஹக்கம் அவன் கூப்பிடுறாங்களாம். ஒரு தடவைக்கு மூணு தடவை கூப்பிடுறான், யார் எந்த நேரத்தில் இருள் நேரத்தை எப்படி கூப்பிடுறது யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்போ ஏதோ போல கஷ்டம் போல் இருக்கு, அப்போ பயங்கரமான குளிராக இருக்குது, அதனால ஏதோ உதவி கேட்டு வந்திருக்காங்க, கதவு திறந்து பார்த்தா யார் நிற்கிறா, அவனுக்கு ஆச்சரியம் எப்படி இருக்கும், திட்டிக்கிட்டு இருக்க ஒருத்த வீட்டுல போய் அவனை போய் கூட அறிவாளி அறிவாளி கூட எப்படி என்ன செய்வான், நம்ம யாரை கூடுவோம் அப்படி முதல்ல போவான்னு சொல்லுவோம், அவன் வீட்டுக்கு போறப்ப அந்த அயோக்கிய வீட்டுக்கு அப்படி தடுத்து போகவிட மாட்டோம், வாசல் இருந்து அபுலக்கம் கூப்பிட்டு வெளியே வந்திருக்கிறானா பார்த்துட்டு அவனுக்கு ஆச்சரியம், நம்ம வீட்டு வந்திருக்கிறாரா என்ன என்னப்பா அதா, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, நீ ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் போயிடுறேன், என்ன சொல்ல சொல்ற, வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தான், நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்கிறோ, அப்படி ஏற்ற உனக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படி சொன்ன உடனே இப்படி சொல்லி பாருங்க, ஒருத்தட்டு போய் இப்படி சொல்லுங்க என்ன செய்வாங்க, நம்ம நாலு பூரா திட்டிருக்க தனியா செஞ்சு எங்க களிமா சொல்லுங்க சொல்லுங்க நோம்புடிங்க சொருக்கம் கிடைங்கன்னு சொல்லி என்ன சொல்லுவான், அடிக்க வருவான் அடிக்க வருவாங்களா, அவன் மனசுல அப்படி ஒரு மாற்றம் வந்துருச்சான், என்ன சொன்னா, நீ சொல்றதெல்லாம் சரியா தான் தெரியுது ஆனா ஏன் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, அது நிறைய பேர் கண்டிக்கு அவ அந்த அளவுக்கு மாறுறான். அவரை ஏன் சொல்ல வரண்டா, நம்முடைய பணிகள் தியாகங்கள மிகப்பெரிய முக்கியமான தியாகம் தான் அழைப்பு பணி தான். அதனால எல்லாரும் இந்த ஒரு நிலைக்கு ஆளாகுங்க, நாம சொந்த பந்தங்கள் நம்முடைய உறவினர்களுக்கு ஆரம்பத்தில் தியாக சிந்த ஏகத்துவ சிந்தனை, தகப்பனார் தாயா இருந்தாலும் சரிதான், தாய் தந்தைகளுக்கு செய்யற தியாகம் நம்ம செய்யற பெரிய உதவி என்னதான், அவங்க சொர்க்கவாசி ஆக்கணும். அப்ப நாம சிலாத்தை புரிந்தவர்கள் ஏகத்துவத்தை புரிந்தவர்கள் இந்த ஏகத்துவ சிந்தனை போய் சேருக்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த பணியை முறையாக நாம் செய்தால் அந்த பணிக்குரிய பரிசாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாக்களிக்கின்ற மிகப்பெரிய பாக்கு இருக்கின்றன. ஆகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமடைகின்ற வரையில் ஏகத்துவ சிந்தனையில் வாழ்ந்து அதையே மக்களுக்கு போதித்து அதனுடைய முழு மூச்சாக வைத்து மரணிக்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தவானாய வேண்டி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஆவானில்லாஹு ரப்பில் ஆலமீன்.
அன்புக்குரிய சகோதரர்களே, ஷேக் உவைஸ் பாகி அவர்கள் நன்றி நிகழ்த்துவார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அலப்பெருங்கிருபையினால் ஜுமா முதல் இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அமைதியாக காத்திருந்து நிகழ்ச்சிகளை நிரப்புமாக நடத்தியமைக்கு இல்லாமல் அல்லாஹுவை நாம் புகழ்கிறோம். முதலாவதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். அதே போல இந்த கேம்பிலே எல்லா வகையான அனுசரணையும் செய்து நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்திருந்த கேம் மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம், அவருக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு ஐசிசி தமாம் ஐசிசிக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பேச்சாளர்களாக கலந்து கொண்டு நல்ல பல அரிய கருத்துக்களை தந்த பேச்சாளர்களுக்கும் அதே போல உங்கள் அனைவர்களுக்கும் நல்ல முறையிலே சாப்பாடு போகல் செய்த எல்லா மக்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஜஸாஹுல்லாஹ் ஹைரா ஜஸாக்கல்லாஹ் ஹைர் வ ஆக்ரதவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு.